الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت به عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم فإذا أفضتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء والصالحين أو كما قال عليه الصلاة والسلام على بات أرلالنم திகரற்ற அன்புடைய யோனமாகி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபியங்கள், சபா தாபியங்கள் மற்றும் கயாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகும். புனிதமான ஜும்மாவுடைய பர்வை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நியத்துடன் நேரகாலத்துடன் அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்குவாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த ஹுதுபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரத்தினுடைய சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது பகுதி எம்மை எதிர்நோக்கி நிற்கின்ற ரமலான் சம்பந்தமான சில வார்த்தைகளும் அதைத் தொடர்ந்து நாம் செய்கின்ற எல்லா வகையான தொழில் முயற்சிகளும் நல்லதாக இருக்க வேண்டும். தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு மூமின் தன்னிடம் கொண்டு வர வேண்டிய 12 அம்சங்கள் இருக்கின்றன. அது எந்த தொழிலை செய்தாலும், எவ்வளவு பெரிய முதலாளியாக இருந்தாலும், சாதாரணமான தொழிலாளியாக இருந்தாலும், ஊழியனாக இருந்தாலும், நாட்டாமையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எல்லோரிடம் இருக்க வேண்டிய 12 விஷயங்கள் இருக்கின்றன. முடியுமான அளவுக்கு சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த விஷயங்களை நோக்குவோம். அதற்கு முன் ஒரு செய்தி, தயவு செய்து பின்னே உட்கார்ந்திருக்கின்ற சுவர்கள் ஓரங்கள் சாய்ந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் முன்னே வந்தால் அழகாக இருக்கும். இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் ஆங்காங்கே சாய்ந்து கொண்டும் காலை நீட்டிக் கொண்டும் தூங்கிக் கொண்டும் சாய்ந்து கொண்டும் கொட்டாக இட்டுக் கொண்டும் இருப்பது ஒரு ஜும்மாவை பொறுத்து அழகாக இருக்காது. எனவே நோயாளிகள் அவர்கள் சாய்ந்து கொள்ளட்டும். இளைஞர்கள், சுகதேகிகள் சாய்ந்து கொண்டு காலை நீட்டிக் கொண்டிருக்கிற எந்த தேவையும் இல்லை. எனவே தயவு செய்து முன்னே வந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஜும்மாவுடைய அதப் ஒழுக்கத்தில் கட்டுப்பட்டதாகும். திருமறை அல் குர்ஆன் சொல்லுகிறது, ரமலானுடைய மாதம் அது அல் குர்ஆனுடைய மாதம். அப்படிப்பட்ட அல் குர்ஆனுடைய மாதம் மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்ஷா அல்லாஹ் நாம் இருக்கின்ற இந்த ரஜபு மாதம் இறுதியில் இருந்து கொண்டிருக்கிறது, 25வது பிறையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 30 நாட்களில் ஷாபானுடைய மாதம் வந்துவிடும். ஷாபான் மாதம் முடிவதோடு இன்ஷா அல்லாஹ் அதைத் தொடர்ந்து வரக்கூடியது ரமலானுடைய மாதம். மொத்தம் 35 நாட்கள் சுமார் மீதமாக இருக்கிறது. இந்த 35 நாட்களுக்குள் நாம் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ரமலானுடைய மாதம் வரப்போகிறது, சந்தோஷம் அடைய வேண்டும், ஒரு விசேஷமான துவா கேட்க வேண்டும், அதுதான் யா அல்லாஹ் நாம் இருக்கின்ற இந்த ரஜபு மாதத்திலும் எங்களை எதிர்நோக்கி இருக்கின்ற ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்க செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு தருவாயாக என்று துவா கேட்கிறது. அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபி ரஜப வ ஷாபான ஃபபல்லிக்னா ரமலான. நாம் இருக்கின்ற இந்த 25ஆம் பிறை இன்னும் ஒரு 5-6 தினங்களில் இன்ஷா அல்லாஹ் ஷாபான் மாதம், ஷாபான் மாதம் பூர்த்தி ஆகுவதோடு ரமலான் மாதம் ஆரம்பமாகும். எனவே 35 அல்லது 36 நாட்கள் தான் மீதமாக இருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் ஆசைப்பட வேண்டிய ஒன்றுதான் ரமலானுடைய மாதத்தை வரவேற்பது, அந்த ரமலானுடைய மாதம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை வைப்பது, அதற்காக துஆ கேட்பது. யா அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்திலும் வரக்கூடிய ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்க செய்வாயாக, எங்களுக்கு ரமலானுடைய மாதத்தை தந்தருள்வாயாக என்று துஆ கேட்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான் ஃபபல்லிக்னா ரமலான். அது ஒரு விஷயம். அத்தோடு இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்றால், சென்ற 2014 ஆண்டு ரமலானுடைய மாதம் நோயின் காரணத்தினாலோ அல்லது வேறு பல காரணத்தினாலோ அல்லது பிரயாணங்களின் காரணமாகவோ சில பேர் ஒரு நோன்பு, 2 நோன்பு, 5 நோன்பு, 10 நோன்பு சில விடுபட்டு இருக்கலாம். அந்த நோன்பை நாம் இன்னமும் கலா செய்யாமல் இருப்போம். கலா செய்வோம் என்று எண்ணி இன்று வரை கலா செய்யாமல் ஒரு 10 நோன்பு பேலன்ஸாக இருக்கும், 5 நோன்பு மீதமாக இருக்கலாம், அது 2 நோன்பு மீதமாக இருக்கும். சில போது பெண்களை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஆண்களை பொறுத்தவரை பெண்களுக்கு போய் சொல்ல வேண்டும். அந்த பெண்கள் சில போது ரமதானுடைய மாதம், சென்ற ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க முடியாத காலம், நோன்பு பிடிக்க கூடாத காலம், ஹராமான காலம் இருக்கிறது, 15 நோன்போ 7 நோன்புகளோ 10 நோன்புகளோ அவர்களுக்கு விடுபட்டிருக்கலாம். எனவே அந்த பெண்களிடத்திலும் நீங்கள் சொல்லிவிடுங்கள், இந்த ரமதானுடைய மாதம் ஆரம்பிப்பதற்கு முன் இந்த நோன்புகளை கலா செய்து கொள்ள வேண்டும். இது இதே ஹுதுபா பிரசங்கத்தின் முதலாவது பகுதியாகும். இனி இரண்டாவது பகுதிக்கு வருவோம். கொஞ்சம் நீளமான பகுதி, முடியுமான அளவுக்கு நேரத்தை கவனத்தில் கொண்டு நாம் விளக்கமாக நோக்கும். திருமறை அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது, ஜும்மாவுடைய தினம், ஜும்மாவுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய எல்லா வகையான கொடுக்கல் வாங்கல் வர்த்தகங்களை விட்டுவிட்டு அல்லாஹுடைய திக்ரின் பக்கம் நீங்கள் வந்து சேர்ந்து விடுங்கள் என்று அல் குர்ஆன் கூப்பிடுகிறது. மேலும் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மா தொழுகை நடாத்தப்பட்டு முடிந்துவிட்டால் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஹலாலான தொழில்களின் பக்கம் விரைந்து விடுங்கள் என்றும் அல் குர்ஆன் சொல்கிறார். ஈமா கொண்ட விசுவாசிகளே, ஜும்மாவுடைய தொழுகையின் பக்கம் நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹுடைய திக்ரின் பக்கம் விரைந்து செல்வீர்களாக. ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றப்பட்டுவிட்டால் நீங்கள் அல்லாஹுடைய பூமியில் பறந்து திரிந்து சென்று நீங்கள் ஹலாலான அல்லாஹுடைய அருள்களை தேடிக்கொள்வீர்களாக என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகிறார். எனவே ஹலாலான எல்லா வகையான தொழில் முயற்சிகளையும் அல் குர்ஆன் வரவேற்கிறது. சிறிய தொழிலாக இருக்க முடியும், பெரிய ஒரு தொழிலாக இருக்கலாம், அல்லது சாதாரணமாக நாம் எண்ணுகின்ற எந்த தொழிலாக இருந்தாலும், அதை தொழில்களுடைய பெயர்களை சொல்ல தேவையில்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் எல்லா வகையான தொழில் முயற்சிகளும் ஹலாலாக இருக்குமானால் அது அல் குர்ஆன் அதை வரவேற்கிறது, தூண்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தார், வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ இன்ன மனிதர், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹுவை தாண்டி சென்றார், அவரை கண்ட சஹாபாக்கள் சொல்கிறார்கள் இதோ இன்ன மனிதர் என சுட்டிக்காட்டி, யா ரசூலல்லாஹ், இன்ன மனிதர் வாலிபராக இருக்கிறார், திடகாத்திரமானவராக இருக்கிறார், சுகதேகியாகவும் இருக்கிறார், யா ரசூலல்லாஹ், லவுக்கான ஹாதா ஃபீ ஸபீலில்லாஹ், இவ்வளவு வாட்டசாட்டமான, நல்ல உஜாரான, உற்சாகமான இந்த வாலிப பருவத்தையுடைய சுகதேகியான இந்த மனிதர் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்கு புறப்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சஹாபா சொன்னார். இதை கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் மிக ஆச்சரியமானது, அறிய வேண்டியது 4 விஷயங்கள் ரசூலுல்லாஹி சொன்னார். நான்கு விஷயங்களை சொல்லி இவை அனைத்துமே அல்லாஹுடைய பாதையில் ஈடுபடக்கூடிய நன்மையான காரியம் தான் சொன்னார்கள். அதை பாருங்கள், சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இன்கான ஹரஜ யஸா அல வலதிஹி சிகாரன் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். தோழர்களே, இந்த வாட்டசாட்டமான இந்த வாலிப பருவத்தையுடைய சுகதேகியாக இந்த மனிதர் தன்னுடைய குழந்தைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஹலாலான ரிஸ்கை நான் தேட வேண்டும், அவர்கள் இன்னொருவரை நாடி இருக்கக்கூடாது, இனி பிச்சை கேட்கக்கூடாது, யாரையும் நாடி அவர் கையேந்து விடக்கூடாது என்பதற்கான ஒரு ஹலாலான தொழில் முயற்சியில் இந்த மனிதர் ஈடுபட்டால் அவர் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறார் சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், இந்த மனிதர் தனக்கு வயது வந்த தாய் தந்தையர் உயிரோடு வாழ்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அந்த பெற்றோர்கள் கஷ்டப்படக்கூடாது, சிரமப்பட்டுவிடக்கூடாது, அவர்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும், எனவே அவர்களுடைய பிள்ளையாகிய நான் அவர்களுக்கு ஹலாலான ஒரு தொழிலை செய்து பணம் சம்பாதித்து நான் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருவர் தொழில் முயற்சியில் ஈடுபட்டால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவரும் அல்லாஹுடைய பாதையில் நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். சொல்லபாக இரண்டு மூன்றாவது வைன்கான ஹரஜ எஸ்ஆ அல நஸ்ஸிஹி யௌஃபுஹா ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ். மேலும் இந்த மனிதர் தான் அடுத்தவரத்தில் கையேந்தக்கூடாது, யாசகம் கேட்கக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரித்து விடக்கூடாது, நான் பக்குவமான பத்தினித்தனமான ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும், எனவே நான் ஹலாலான ஒரு முயற்சி ஈடுபட வேண்டும் என்று செயல்பட்டால் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அவரும் அல்லாஹுடைய பாதையில் நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று பேரை சொல்லிவிட்டு நான்காவதாக இதையும் சொன்னார். ஒரு மனிதர் வெளியேறி செல்கிறார், இந்த உலகத்திலே இஸ்லாம் வளர வேண்டும், இஸ்லாம் பரவ வேண்டும், எல்லா மனிதர்களுக்கும் இஸ்லாம் போய் சேர வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறார், அவரும் அல்லாஹுடைய பாதையை தாங்கிப் போடுகிறார். ஆனால் அவர் கெட்ட நோக்கத்தோடும் பெருமைக்காக மக்களெல்லாம் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக ஜிஹாதி செய்வாரானால் அவர் ஷைத்தானுடைய பாதையில் இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் தபரானியில் பதிவாகி இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லறிஞர்களே, அல்லாஹுடைய பாதையில் ஈடுபடுவதற்கு தமனாக ஒரு ஹலாலான ஒரு தொழில் முயற்சியை ரசூலுல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறார்கள். எனவே நான் நினைக்கிறேன், அந்த ஊரை பொறுத்தவரையில் நமது நாட்டில் இருக்கின்ற எல்லா பகுதிகளிலும் 75-90% அல்ஹம்துலில்லாஹ் ஹலாலான தொழில் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அது வியாபாரமாக இருக்கலாம், அது விவசாயமாக இருக்கலாம், அது பெரிய பெரிய வர்த்தகங்களாக இருக்கலாம், அல்லது அரசாங்க உத்தியோகங்களாக இருக்கலாம், எந்த தொழிலாக இருந்தாலும் ஹலாலான அடிப்படையில் அதை செய்யும் பொழுது அது நன்மையாக மாறுகிறது என்பதை இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் சுட்டிக்காட்டியது. இப்பொழுது அல் குர்ஆன் சொல்லுகின்ற சஹாபாக்களுடைய மூன்று பகுதிகளை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறார். சஹாபாக்களின் மூன்று வகுப்பார்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ஹக்க ஜல்ல ஷானுஹு வத்தாலா சொல்வதை பாருங்கள். அலிம சயகூலு மின்கும் மர்லாவாஹரூன யஹ்ரிபூன். அல் குர்ஆன் சொல்கிறார், சஹாபாக்களில் நோயாளிகள் இருந்தார்கள், நோயாளிகள் இருந்தார்கள். அல் குர்ஆன் சொல்கிறது, உங்களில் சில நோயாளிகள் இருக்கிறார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது ஒன்று. மேலும் அந்த சஹாபாக்களில் சிலர் அல்லாஹுடைய அருளை தேடி ஹலாலான தொழில் முயற்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அல் குர்ஆன் சொல்கிறார். மேலும் சஹாபாக்களில் ஒரு கூட்டம் அல்லாஹுடைய பூமியில் பறந்து விரிந்து சென்று அவர்கள் ஹலாலான அல்லாஹுடைய அருள்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், ஹலாலான முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். ரெண்டு وآخرون يقاتلون في سبيل الله. மேலும் இன்னும் ஒரு போஸ்ட் இருக்கிறது, அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஹக்க ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மூன்று வகுப்பார்களை பற்றியும் அல் குர்ஆனில் பேசுகிறார். சுருக்கமாக சொல்ல போனால், ஹலாலான தொழில் முயற்சிகள் அனைத்துமே அல் குர்ஆனும் வரவேற்கிறது, ரசூலுல்லாஹும் வரவேற்கிறார்கள், சஹாபாக்களும் அந்த நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுகின்றன. இப்பொழுது நாம் நேரடியாக தலையங்கத்துக்கு வருவோம். நேரம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கு. அதாவது நாம் செய்கின்ற எந்த தொழிலாக இருந்தாலும் அத்தனை தொழில்களையும் நாம் முதலாவது மதிக்க வேண்டும். நான் ஒரு சிறிய தொழிலாளி தானே, நான் ஒரு நாட்டாமி தானே, நான் இன்னாரு தானே, நான் அன்னாரு தானே என்று தன்னை தாழ்வாக கருதக்கூடாது. நான் செய்கின்ற எந்த தொழிலாக இருந்தாலும் கண்ணியமானது, கௌரவமானது, ஹலாலானது, இதன் மூலம் அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும். என்னுடைய குழந்தைகள், என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய பிள்ளைகள் ஹலாலான ரிஸ்கில் வாழ வேண்டும், எனவே அதற்காக நான் பாடுபடுகிறேன் என்ற உணர்வு வர வேண்டும். முதலாவது தன்னுடைய தொழிலை தான் மதிக்க வேண்டும். நான் சாதாரணமான தொழிலாளி தானே, நான் இன்ன கடையில் தானே வேலை செய்கிறேன், இன்னாருக்கு கீழே தானே வேலை செய்கிறேன், நான் இன்ன வேலை தானே செய்கிறேன், நான் அற்பன் அல்லவா, நான் கேவலமானவனே, என்னை மக்கள் மதிக்க மாட்டார்கள் என்று தன்னை தானே கேவலமாக மதிக்கக்கூடாது. அவர் தன்னை மதிக்க வேண்டும், தான் செய்கின்ற தொழில் கண்ணியமான கருத வேண்டும். இதுக்கு ஒரு செய்தியை பாருங்க. உதாரணத்துக்கு நாம் உண்ணுகின்ற உணவு, நாம் சாப்பிடுகின்ற இந்த நாட்டினுடைய தேசிய உணவாக கருதப்படுகின்ற இந்த அரிசி எடுத்துக்கொள்ளுங்களே, கூடுதலாக அரிசிகளோடு, மோள்களோடு, நெல்லுகளோடு, விவசாயங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஏரியாவாக இருப்பதனால் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். நாம் உண்ணுகின்ற ஒரு கவளம் உணவில் எத்தனை அரிசி மணிகள் இருக்கின்றன? ஒரு கவளம், ஒரு வாய் உணவை உட்கொள்கிறோம், அது எத்தனை அரிசி மணி என்று எண்ணி பாருங்க. எண்ணி பார்க்க முடியுமா? பகானந்தா, இந்த ஒரு அரிசி மணியோ, ரெண்டோ, மூன்றோ, பத்து அரிசி மணி, அது பல முயற்சிகளுக்கு பிறகு சோறாக மாறுகிறது. அதை நான் சாப்பிடுகிறோம். அந்த அரிசியாக அது ஆகுவதற்கு முன் என்னவாக இருந்தது? பகானந்தா சிந்தித்து பாருங்க, அது என்னவாக இருந்தது? அதற்கு முன் எத்தனை கைகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன, எத்தனை மனிதர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள்? பூமி, விவசாய நிலம், தண்ணீர், மருந்து, மக்களுடைய முயற்சி, விவசாயனுடைய தியாகம், மண்ணோடு மண்ணாக, மழை, வெயில், குளிர், சூடு என்று பாராமல் அந்த விவசாய நிலத்தோடு போராடி கடும் ஒரு தியாகத்தை செய்து சுபஹானல்லாஹ், அல் குர்ஆன் சொல்வதை போல ஒரு கதிர் 700 நெல்லுகளை வெளியாக்குகிறது. ஒரு கதிர் சுபஹானல்லாஹ் அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. அது வெளியாக்குவதற்கு முன் மனித முயற்சி எத்தனை தேவைப்படுகிறது? அவ்வளவு முயற்சி செய்து அது நெல்லுகளாக மாறிய பிறகு அந்த நெல்லு எங்களுடைய ஊரை வந்து சேர்ந்து அந்த அரிசியாக மாறும் வரை எத்தனை பேருடைய முயற்சி நடக்கிறது? இதில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் கண்ணியமானவர். பூமியிலே வேலை செய்தவர், அந்த மருந்தோடு சம்பந்தப்பட்டவர், அந்த மண்ணோடு சம்பந்தப்பட்டவர், தண்ணியோடு சம்பந்தப்பட்டவர், அந்த விவசாய நிலத்தில் அது நெல்லாக மாறும் வரையில் கஷ்டப்பட்டவர், எத்தனை வகையான முயற்சி செய்திருக்கிறார்? ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான மனிதர்கள் சம்பந்தப்படுகிறார்களே, அத்தனை பேருடைய முயற்சியினுடைய முடிவுதான் ஒரு அரிசி மணி. எனவே அந்த தொழில் முயற்சி ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரும் ஒரு பங்காளி. இந்த நாட்டுக்கு உணவை தருகிறார்களே, இந்த மக்களுக்கு உணவு கொடுக்கிறார்களே, நான் ஒரு மக்களுக்கு உணவு கொடுக்கிறேனே, அதற்கு சபபாக அல்லாஹ் என்னை பயன்படுத்தியிருக்கிறானே, நான் ஒரு விவசாயி தான் ஆனால் கண்ணியமானவர். எனவே தன்னுடைய தொழிலை தான் முதலாவது மதிக்க வேண்டும். இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். ஒவ்வொரு ஊரிலேயும், ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் குப்பை கூலங்கள் கழிவுகள் எல்லாம் ஒன்று சேருகின்றன. அந்த குப்பை கூளம் கழிவுகள் எல்லாம் எங்கு போய் கொட்டப்படுகிறது? யாரோ ஒருவர் அவைகளை ஒன்று சேர்க்கிறார், யாரோ ஒருவர் சேர்ந்து அவைகளை ஒன்று சேர்த்து ஒரு லொரியில ஏற்றுகிறார். அந்த குப்பை கூளங்கள் எல்லாம் எங்கோ ஒருத்து கொண்டு செல்லப்படுகிறது, அது கொண்டு போய் சேர்த்து அது எங்கோ கொட்டப்படுகிறது. எனவே நாம் இருக்கின்ற பிரதேசம் சுத்தமாக இருக்கிறது, துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறது, கண்ணியமாக இருக்கிறது. இந்த குப்பை குளங்களை எல்லாம் சேர்த்து அதை கொண்டு செல்லுவதற்கென்று ஒரு கூட்டம் ஈடுபடவில்லை என்றால் முழு ஊரும் நாட்டம் எடுத்துவிடும், நாறிவிடும், சுகாதாரம் பாதிக்கப்படும், மக்களால் நிம்மதியாக வாழ முடியாமல் ஆகிவிடும். எனவே அந்த குப்பை கூளங்களை அகற்றுவதற்கு நியமிக்கப்பட்ட அந்த மனிதர் கண்ணியம் இல்லையா? அவன் கேவலமானவனா? அவன் அகற்றப்பட வேண்டியவனா? அவன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். எனவே இதை இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்கள். இவ்வளவு லொரிகள், இவ்வளவு வாகனங்கள் தொன் கணக்கிலே பொருட்களை சுமந்து வருகின்றனவே, அத்தனை சொத்துக்களையும் அத்தனை பொருட்களையும் அத்தனை சுமைகளையும் ஏற்றுகின்ற வாகனங்கள் இருப்பது போல அதை ஏற்றுவதற்கு நாட்டாமிமார் தேவைப்படுகின்றனர். அவர்கள் கேவலமானவர்களா? இவ்வளவு பெரிய அரிசிகளை உற்பத்தி செய்து அதை ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புவதற்கு இந்த நாட்டாமியினுடைய தொழில் மிக விசேஷமானது, தேவையானது. எனவே அவர் கண்ணியமானவர். சுருக்கமாக சொல்ல போனால் ஒவ்வொரு வகையான தொழிலும் கண்ணியமானது. இதை சொல்ல வருகிறோம். எனவே தொழில்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அந்த தொழிலோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் நாம் மதிக்க வேண்டும். யாரையும் துச்சமாகவோ கேவலமாகவோ உள்ளங்கள் உடையும் விதத்திலோ நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இது முதலாவது செய்தி. இனி நம் நேரடியாக சப்ஜெக்டுக்கு வருவோம். அதாவது இந்த தொழில் முயற்சிகள் செய்கின்ற ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் கொண்டு வர வேண்டிய 12 செய்திகள் இருக்கின்றன. கொஞ்சம் அவசரமாக சொல்லிக்கொண்டு செல்கிறேன். அது முதலாவதை பாருங்கள். நாம் செய்கின்ற தொழில் நமது தக்குவாவோடு தவக்குலோடு ஈமானோடு சம்பந்தப்பட வேண்டும். முதலாவது செய்தி, நான் என்ன தொழில் செய்தாலும் எவ்வளவு பெரிய முதலீடு செய்த ஒரு மிகப்பெரிய வர்த்தகராக இருந்தாலும், ஒரு முதலீட்டாளராக இருந்தாலும், மிகப்பெரிய ஒரு அதிபதியாக இருந்தாலும், அதே போல சாதாரணமான தொழிலில் ஈடுபடுகின்ற சாதாரண மனிதராக இருந்தாலும், அந்த இரண்டு பேரிடத்திலும் முதலாவது இருக்கிறது ஈமான், யக்கீன், தவக்குல். இந்த மூன்றுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஈமான் என்பது நம்பிக்கையோடு சம்பந்தப்படுகிறது. யக்கீன் என்பது மிக உறுதியான நம்பிக்கையோடு சம்பந்தப்படுகிறது. தவக்குல் என்பதும் அல்லாஹ்வின் மீது பாரம் சாட்டுவதோடு சம்பந்தப்படுகிறது. இது கல்போடு சம்பந்தப்பட்டது. கல்போடு உள்ளத்தோடு சம்பந்தப்படுகிறது. அதை நான் செய்கின்ற தொழில் எத்தகைய தொழிலாக இருந்தாலும் இது அல்லாஹுதான் எனக்கு பரக்கத் செய்ய வேண்டும், அல்லாஹுதான் எனக்கு பாதுகாவல் தர வேண்டும், அல்லாஹுதான் இது லாபம் தர வேண்டும் என்ற ஈமான் எப்பயும் இருக்கிறது. அத்தோடு லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எதையும் புரிஞ்சுக் கொள்வேன் என்ற தவக்குளுடைய தன்மை தேவை. தவக்குள் என்பது பாரம் காட்டுவது என்பது அர்த்தம். எது நடந்தாலும் நாம் எந்த முயற்சி செய்தாலும் அல்லாஹுதான் முடிவு நல்லதை தர வேண்டும், பாரம் காட்டுவது தவக்குள். ஒரு தொழிலாளி, ஒரு முதலாளி எத்தகைய தொழில் ஈடுபட்டாலும் இந்த ஈமான் எப்பின் தவக்குள் என்ற கல்போடு சம்பந்தப்பட்ட ஈமானோடு சம்பந்தப்பட்ட உறுதி தேவை. உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், இரண்டு மனிதர் இருக்கிறார்கள், இரண்டு பேரும் நண்பர்கள். இந்த இருவரும் மசூரா செய்து ஒரே வகையான தொழிலை ஆரம்பிக்கின்றனர். ஒரே அளவிலான கேபிட்டல் முதலீடு செய்கிறார். உதாரணம் 10 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 லட்சம் ரூபாயை எடுத்து இவரும் முதலீடு செய்கிறார், அடுத்த நண்பரும் முதலீடு செய்கிறார். ரெண்டு பேரும் வெவ்வேறாக அந்த தொழிலை ஆரம்பிக்கின்றனர். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அந்த தொழில் தொடர்ந்து செல்லுகிறது. 3 வருஷத்துக்கு பிறகு கணக்கு பார்த்தால் ஒருவர் லாபம் அடைந்து அது 5 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம், 13 லட்சம், 20 லட்சமாக கூடி கொண்டு தருகிறார். அடுத்தவரும் அதே முயற்சியை செய்தார், அதே தர்த்தீபில் ஈடுபட்டார். ஆனால் அவர் போட்ட அந்த 10 லட்சம் கேபிட்டல் 1 லட்சம் குறைகிறது, 2 லட்சம் குறைகிறது, நஷ்டமாக இருக்கிறது. ரெண்டு பேரும் செய்த முயற்சி ஒன்று, போட்ட கேபிட்டல் ஒன்று, ஆரம்பித்த தொழில் ஒன்று, அவர்கள் ஆரம்பித்த திகதியும் ஒன்று, கணக்கு பார்த்த திகதியும் ஒன்று. பிறகு ரெண்டு பேரும் செய்த முயற்சி ஒன்றுதானே, இவருக்கு லாபம் இவருக்கு நஷ்டம், இது யார் செய்தது? இதைத்தான் தவக்குள் என்று சொல்கிறோம், இதைத்தான் ஈமான் என்று சொல்கிறோம், இதைத்தான் யக்கீன் என்று சொல்கிறோம். தான் செய்த முயற்சியின் முடிவு அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறது. எதுவாயிருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்தான் செய்கிறான். இது ஒரு தொழிலாளியை பொறுத்தவரையில், ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு நபரை பொறுத்தவரை மிக முக்கியமானது இன்றியமையாது. இதை இன்னும் அதிகமாக பேச வேண்டும் என்றாலும் பல விஷயங்கள் பின்னால் காத்திருப்பதனால், இரண்டாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அடுத்த தன்மையை பாருங்கள். அதுதான் அதிகாலை பொழுதிலேயே அல்லாஹுடைய பரக்கத்துகளையும் அருள்களையும் தேடிச் செல்கின்ற பழக்கம் தேவை. சுபகு தொழுகைக்கு முன் எழும்பக்கூடிய பழக்கம் வர வேண்டும். ஒரு தொழிலாளி, ஒரு முதலாளி, ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரிடத்திலும் வர வேண்டிய தன்மை இது மிக முக்கியமானது. அதாவது அதிகாலை பொழுதில் நேர காலத்தில் எழும்புவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா செய்தார்கள். எல்லோருக்கும் தேவைப்படும். அந்த துவாவுக்கு தகுதியானவனாக நான் ஆக வேண்டும், நீங்கள் ஆக வேண்டும். இந்த உலகத்திலே பிறக்கப் போகின்ற ஒவ்வொருவரும் இந்த துவாவுக்கு தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம யா அல்லாஹ், பாரிக் லி உம்மதி, என்னுடைய உம்மத்துக்கு நீ பரக்க செய்து தருவாயாக. தீ புக்கூரியா, அவர்களுடைய அதிகாலை பொழுதிலே, தஹஜ்ஜுதுடைய நேரம், சுபஹுடைய நேரம், சுபஹுக்கு பின்னுள்ள நேரம், சுபஹானல்லாஹ், சுபஹுக்கு முன்னுள்ள நேரம், யா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு நீ பரக்க செய்வாயாக. ரஹிமல்லாஹு இம்ரான் காம மினல்லைல் ஃபஸல்லா, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகாலை பொழுதிலே எழும்புகிறாரே அந்த ஆண் மகனுக்கு யா அல்லாஹ் நீ அருள் புரிய வேண்டும். ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார். அதிகாலை பொழுதிலே எழுந்து உலு செய்து ஒரு ரெண்டு ரகாத், ஒரு நான்கு ரகாத், அல்ல அதைவிட கூட தஹஜ்ஜத் தொழுது, சுபஹுட முந்திரை சுன்னத் தொழுது, சுபஹு தொழுகை ஜமாத்தோடு தொழுது, சுபஹானல்லாஹ், ரஹிம் அல்லாஹ், யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக. அந்த மனிதருக்கு காம மினல் லைலி, இரவின் ஒரு பகுதியில் அவர் எழும்பினார், உலு செய்தார், சுத்தமாகினார், அவர் உலு செய்து தொழுதார், அதே நேரம் தன்னுடைய மனைவியும் அவர் தொழ வேண்டும் என்பதற்காக முயற்சியை எழுப்பினார். அப்படிப்பட்ட அந்த ஆண் மகனுக்கு அல்லாஹ் அருள் புரிவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹிம் அல்லாஹு இம்ராதன், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். காமத் மினல் லைலி, இரவின் ஒரு பகுதியில் நேர காலத்தோடு எழும்பி தொழுதால் அகலஹா, தன்னுடைய கணவரையும் எழுப்பினால், சுபஹானல்லாஹ், இத்தகைய சாதனை புரிந்த அந்த பெண்ணுக்கு யா அல்லாஹ் அருள் புரிவாயாக. ரசூலுல்லாஹ் வாசிக்கிறார். அதிகாலை பொழுது வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், சாதாரணமான தொழில், பெரிய தொழில், சிறிய தொழில், எந்த தொழிலாக இருந்தாலும் ஹலாலான ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு மனிதருக்கு இரண்டாவது தேவைப்படுகிறது, அதிகாலை பொழுதில் நேர காலத்தோடு எழும்புவது. ஒரு கவலையான, ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு செய்தி என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நேர காலத்தோடு எழும்புகிறார்கள், அதிகாலையிலேயே அவர்கள் வேலை வெட்டில் ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமூகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. 8 மணி, 8:30, 9 மணி, 9:30 மணி, சுபகு இல்லாமல் இப்படியே தூங்குகின்ற ஒரு பெரிய சமூகம் இருக்கிறது. அவர்கள் சுபக தொழுகையை காணுவதற்கு ரமலான் மாதமே வர வேண்டும். ரமலான் வந்தால்தான் அவர்களுக்கு சுபகு. ரமலான் முடிந்ததும் அவர்கள் சுபகு கிடையாது. ரமலான் மாதம் வந்தால் நோம்பு பிடிப்பதற்காக சஹருக்கு எழும்புவார். சஹருக்கு எழும்பியதனால் விழித்துக் கொண்டிருப்பார், எனவே சுபகு வருவார். அவ்வளவுதான், ரமலான் மாதம் முடிவதோடு சுபகம் முடிந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான, கவலைக்குரிய ஒரு சமூகம் இருக்கிறது. என நியத்து வைப்போம், தொழில் முயற்சி ஈடுபடுகின்ற ஒவ்வொருவருக்கும் தேவைப்படக்கூடிய இரண்டாவது அம்சம் அதிகாலை பொழுதில் நேர காலத்தோடு எழும்புவது. இதே ரசூல் எப்படி சொல்கிறார்கள், பாக்கிரு அல் உதுவதி தலபில் ரிஸ்கி, ஹலாலான ரிஸ்கை நீங்கள் நேர காலத்தோடு தேடி செல்வீர்களாக. காரணம், அதிகாலை பொழுது காலை நேரம் இருக்கிறது, பரக்கத்தான நேரமாகும், மேலும் அது வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாகும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இது மிக முக்கியமாக தேவைப்படும், ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும். இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதமும் எதிர்நோக்கி நிற்பதனால் நாம் இப்போது நியத்தி வைப்போம், ரமலான் வரையில் நான் எதிர்பார்க்காமல் ரமலானுக்கு முன்னதாகவே அதிகாலை பொழுது சஹர் நேரத்தில் தஹஜ்ஜுத் நேரத்தில் எழும்புகின்ற பழக்கத்தை கொண்டு வருவோம். இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தார், வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் அதிகாலை பொழுதில் எழும்பாமல் சுபகு இல்லாமல் தாமதமாக எழும்புகிறார், இவருடைய நிலைமை என்ன? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் நிலைமை என்ன தெரியுமா, பாலசைத்தானு ஃபி உதுனைஹி, இன்ன மனிதனுடைய இரண்டு காதுகளிலும் சைத்தான் சிறுநீர் கழித்திருக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபகையின்றி நேரம் தாழ்த்தி தாமதமாக எழும்புகின்ற மனிதன் நிலை சைத்தானுடைய சிறுநீரோடு தான் எழும்புகிறார் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அதிகாலை பொழுதில் எழும்புகின்ற பழக்கம் ஒரு மூமினை பொறுத்தவரையில், ஒரு மூமினான பெண்ணை பொறுத்தவரையில், ஆணை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக வர வேண்டும். இனி மூன்றாவது இருக்க வேண்டிய தன்மையை பார்ப்போம். அதாவது அல் அமானா அஸ்திதுக் என்பார்கள். ஒரு தொழில் முயற்சி ஈடுபடுகின்ற ஒரு மனிதரை பொறுத்தவரையில் இருக்க வேண்டிய மூன்றாவது தன்மை அமானிதம், பாதுகாக்கின்ற தன்மை, நம்பகத்தன்மை, அஸ்திதுக் உண்மை பேசுகின்ற தன்மை. இந்த ரெண்டும் அமீர் சாதிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியப்பட்டு வருகிறது. ரசூலுல்லாஹ் நபியாக ஆகுவதற்கு முன்பதாகவே சிறுபிராயத்திலிருந்தே மௌத்தாகும் வரையில் அன்றைய காலத்தில் வாழ்ந்த காபிர்கள், முஷ்ரிக்குகள், விரோதிகள், எதிரிகள், மூமின்கள், சஹாபாக்கள் உட்பட எல்லோருமே ரசூலுல்லாஹ் ஒரு அமீன் சாதிக்குன், அவர் நம்பகரமான மனிதர், நம்பிக்கைக்குரிய மனிதர், சாதிக் உண்மை பேசுகின்ற மனிதர் என்று எல்லோரும் சொன்ன ஒரு நபிதான் ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ரசூலுல்லாஹ் நபியாக மாறிய பிறகு நபித்துவத்தை அல்லாஹின் மூலம் கொடுக்கப்பட்ட பிறகு நபியாகிய பொழுது மட்டும் பொய்ப்பித்தார்கள். அவ்வளவுதான். ஏன் பொய்ப்பித்தார்கள்? அந்த மறுமையை நம்பாத, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத, விசுவாசிக்காத அந்த காபிர்கள் மறுத்தார்கள். இவர் ஒரு பொய்யன், ஒரு சூனியக்காரர், இவர் பைத்தியக்காரன், அது வேறு விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹ் உண்மையான மனிதர் என்பதில் யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹுடைய விஷயத்தில் மட்டும்தான் மறுத்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு உண்மையானவர் என்பதில் யாரும் மாற்றமாக இருக்கவில்லை. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடி அனைத்தர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு உண்மையை பேசுகின்ற ஒரு வியாபாரி, ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு மனிதர் கயாமத்துடைய நாளில் அல்லாஹுடைய நிழல் கொடுக்கக்கூடிய அரசுக்கு கீழே இருப்பார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. மறுமையுடைய நாளில் அல்லாஹுடைய அரசுக்கு கீழே நிழல் பெற்றுக் கொண்டிருப்பார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. உண்மை பேசுகின்ற ஒரு மனிதர், உண்மை பேசுகின்ற ஒரு வியாபாரி, அது குறிப்பாக கூட்டு வியாபாரம் செய்கின்ற பங்காளிகளாக பல பேர் சேர்ந்து, பல பேர் கேபிட்டல் போட்டு, பெரிய அடிப்படை நடக்கின்ற, அல்ல இருவர், மூன்று பேர், நாலு பேர், ஐந்து பேர் பங்காளிகளாக செய்கின்ற வியாபாரமாக இருந்தாலும் அதிலும் இதே நிபந்தனை இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ யகூலு, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூன்று பேர்கள் சேர்ந்து ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள் பங்காளிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்ல ரெண்டு பேர் சேர்ந்து பங்காளியாக இருக்கிறார்கள் என்று ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இரண்டு பேர் பங்காளியாக இருக்கின்ற ஒரு வியாபாரத்தில் மூன்றாவது பங்காளியாக நான் இருக்கிறேன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனா சாலிசு ஷரீகைனி, ரெண்டு பேர் பங்காளி, அந்த ரெண்டு பேருடன் சேர்த்து நான் மூன்றாவது பங்காளியாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ்க்கு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது, எதுவரைக்கும் அல்லாஹ் பங்காளி, மாலம் யஹுன் அஹதுஹுமா சாஹிபஹு, அந்த ரெண்டு பேரில் ஒருவரும் யாருக்கும் அநீதி இழைக்காமல், துரோகம் செய்யாமல், மோசடி செய்யாமல், பொய் சொல்லாமல், நம்பிக்கைக்கு மாற்றமாக நடக்காமல், இரண்டு பங்காளிகளும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை பாதுகாத்து நடந்தால் அதுவரையில் நான் அவர்களோடு மூன்றாவது பங்காளியாக நான் இருக்கிறேன். ஆனால் அந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருவர் அடுத்தவருக்கு துரோகம் இழைத்தால் அந்த ரெண்டு பங்காளிகளை விட்டு நான் ஒதுங்கிக் கொண்டேன் என்று அல்லாஹ் அக்கஜல்ல ஷானுஹு சொல்கிறான். என்ன அர்த்தம்? இரண்டு பங்காளிகள் உண்மையோடு, நம்பிக்கையோடு, நாணயமாக, சரியாக நடக்கும் வரையில் அல்லாஹ் அந்த இரண்டு பங்காளிகளுடைய தொழில் பறக்க செய்கிறான், அல்லாஹ் உதவி செய்கிறான், வரக்கூடிய பயங்கரமான ஆபத்துகளை தடுத்து நிறுத்தி விடுகிறான். நெருப்பு, வெள்ளம், களவு, கொள்ளை, நஷ்டம், அழிவு போன்ற பயங்கரமான ஆபத்துக்களை விட்டு அந்த ரெண்டு பங்காளிகளும் நல்லா பாதுகாக்கிறார். ரெண்டு பேரும் ஒருவருக்கொரு நம்பகரமாக நடந்து கொள்ளும் வரையில் நடக்கிறது. எப்பொழுது இந்த இருவரில் ஒருவர் அடுத்தவருக்கு மோசடி செய்ய நினைக்கிறாரோ அந்த நிமிடத்திலிருந்து அல்லாஹுடைய உதவி அங்கு இல்லாமலாகி முசீபத்துகளும் ஆபத்துகளும் அழிவுகளும் பயங்கரமான நிலைகளும் வர வாய்ப்பிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. இது மூன்றாவது தன்மை, நம்பிக்கை. இனி நான்காவது தன்மை என்ன? ஒரு வியாபாரி, ஒரு தொழிலாளி, ஒரு விவசாயி, ஒரு முதலாளி, ஒரு உத்தியோகத்தர், யாராக இருந்தாலும் ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபடுகிற ஒரு மனிதருக்கு இருக்க வேண்டிய நான்காவது தன்மையை பாருங்கள். அவர் சத்தியம் செய்யாமல் வியாபாரம் செய்யவில், இது மிக முக்கியமான பணி. அடிக்கடி அடிக்கடி சிலர் தன்னுடைய வியாபார சரக்குகளை விற்பதற்காக, வந்த வாடிக்கையாளரின் தலையில் கட்டிவிடுவதற்காக சத்தியம் செய்வார். சத்தியமா, சத்தியமாக, சத்தியமா அடிக்கடி செய்வார். ரசூல் சொன்னார்கள், அடிக்கடி அடிக்கடி சத்தியம் செய்து வியாபாரம் செய்திருக்கிறது, அது வெளிப்படையில் அதிகமான சரக்குகளை விற்க செய்யும். ரசூல் சொல்கிறார்கள், அதிகமாக விற்பனையாகும், பொருள்கள் முடியும், அதிகமான விற்பனையாகும், ஆனால் அதிகமான பணமும் சேரும், ஆனால் பரக்கத் இருக்காது. ரசூல் சொல்கிறார், மும்ஹிக்கத்துன் லில் பரக்கத்தி, அல்லாஹு தஆலா அந்த பரக்கத்தை அழித்து நாசமாக்கி விடுகிறான். கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இவர் கையில் வந்து சேர்ந்திருக்கும், ஆனால் அந்த கோடிக்கணக்கான ரூபாய் நாசமாகுவதற்குரிய வழியை அல்லாஹ் தெரிவு செய்திருவான். ஆனா ஆயிரக்கணக்கான ரூபாய் சம்பாதித்திருப்பார், சத்தியம் செய்திருக்க மாட்டால், கோடிக்கணக்கான ரூபாயுடைய வேலை இவர் சாதித்திருப்பார். அல்லாஹ்வுக்கு முடியும். பரக்கத் என்பது வெளிப்படையில் அதிகமாக இருப்பது பரக்கத் அல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் அதில் அடையக்கூடிய பயன் அதிகமாக இருந்தால் அதான் பரக்கத் என்பார்கள். இதில் ஐந்தாவது தன்மை என்ன? இனி அவசரமாக சொல்லிக் கொண்டு செல்கிறேன், அதிகமான பல செய்திகள் இருக்கின்றன. ஐந்தாவது, ஒரு தொழில் முயற்சி ஈடுபடுகின்ற ஒரு மனிதரை பொறுத்து இருக்க வேண்டிய அடுத்த தன்மை, நாம் ஒரு பொருளில் ஒரு குறையை, அதில் ஒரு செய்தியை தெரிந்திருந்தால் அதை மறைக்காமல் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும், மோசடி செய்யக்கூடாது. எங்களுக்கு தெரியும் இந்த பொருள் பழுதாக இருக்கிறது, அல்லது பொருள் உடைந்திருக்கிறது, அல்லது இந்த பொருள் காலாவதியாக இருக்கிறது. காலாவதி, குறிப்பிட்ட காலம் அது முடிந்துவிட்டது, இதை தொடர்ந்து பாவிக்க முடியாது, காலாவதியாக இருக்கிறது. இப்படி பல செய்தி இருக்கிறது. ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக சொல்ல முடியும். எப்படியோ இந்த வியாபாரம் செய்கின்ற இந்த தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற மனிதருக்கு அது தெரியும், தெரிந்து கொண்டதை மறைக்க கூடாது. இதை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பாருங்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஒரு சந்தைக்கு சென்றார்கள். அந்த சந்தையின் பொழுது வியாபாரிகள் தத்தமது பொருட்களை எல்லாம் தனக்கு முன்னால் அழகாக வைத்திருக்கிறார்கள். அங்கே ஒரு மனிதர் தன்னுடைய வியாபார சரக்குகள், தானிய பொருட்களை எல்லாம் தனக்கு முன்னால் அடுக்கி அழகாக வைத்திருக்கிறார், காட்சிப்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொருவரும் கண்டு கழித்து அப்படியே சென்று கொண்டிருக்கிறார்கள், சேல் வாங்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அனுப்பினார், அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் ஒரு வஹி செய்தியை ரசூலுல்லாஹ் அனுப்புகிறார். அதுஹில் யதக ஃபீஹி, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் பார்க்கின்ற இந்த தானிய குவியலை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள், அந்த தானிய குவியலுக்கு உங்கள் கையை போட்டு பாருங்கள். உடனே ரசூலுல்லாஹ் அதுஹில் யதஹு ஃபீஹி, அந்த தானிய பொருள்களுக்குள்ள தன்னுடைய கையை போட்டு பார்க்கிறார். ஃபைதாஹு மப்லூல், கையை எடுத்து பார்த்தால் கை ஈரமாகிவிட்டது, நனைந்திருக்கிறது. சுபஹானல்லாஹ், ரசூல் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், தோழரே மாஹாதாயா சாஹிபத்தா, உணவின் சொந்தக்காரர், இது என்ன ஆச்சரியம்? வெளிப்படையில் பார்த்தால் காய்ந்து அழகான தகுதியான உணவாக இருக்கிறது, கையை போட்டு பார்த்தால் ஈரமாக பச்சையாக இருக்கிறது. இந்த மனிதர் சொன்னார், ரசூலல்லாஹ், நேற்று இரவு மழை பொழிந்தது, என்னுடைய தானிய பொருள்லாம் நனைந்து விட்டது. இப்படி சொல்லவாசன் கேட்டார்கள், தோழரே அப்படி இருந்த என்ன செய்திருக்க வேண்டும்? அஃபலா ஜால்தஹு ஃபௌகஹா, நனைந்த அந்த பகுதி அல்லவா மேலே வைத்திருக்க வேண்டும்? காய்ந்த பொருளினை கீழாக்கி நனைந்து ஈரமானதை மேலாக்கி வைத்திருக்க வேண்டுமே. கையலாக நாள் மக்கள், ஈரமானது எது, காய்ந்த பகுதி எது, இந்த உணவுப் பொருளின் தகுதி என்ன என்பதை விளங்குவார்கள் அல்லவா? அப்படி செய்யாமல் மறைத்து வைத்திருப்பது அது ஹஷ்ஷுன், மோசடி. எனவே லைசமின்னா மன் ஹஷ்ஷ, யார் மோசடி செய்கிறாரோ அவர் முஸ்லீமாகவே இருக்க முடியாது என்று முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாம் ஒரு மோசத்தை, ஒரு பிழையை, ஒரு குறையை, ஒரு பொருள் அறிந்திருந்தால் அதை மறைக்காமல் வெளிப்படுத்தி சொல்லுவது ஒரு வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற, ஒரு தொழில் முயற்சி ஈடுபடுகின்ற ஒரு மனிதருக்கு பருந்து வாஜிபு, கடமையாகி விடுகிறது. சரி, இனி ஆறாவது தன்மை என்ன? ஒரு தொழில் முயற்சி ஈடுபடுகின்ற மனிதருக்கு இருக்க வேண்டிய ஆறாவது தன்மை அதுதான் இஹ்திகார் என்பார் அரபியில். மக்களுக்கு தேவை இருக்கும் பொழுது விலை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக சேகரித்து வைப்பது. தொடர்ந்து மக்களுக்கு இந்த பொருள் தேவைப்படுகிறது, மக்கள் தானியம் கஷ்டப்பட்டுக் கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள், இவர் விலை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பதுக்கி வைத்திருக்கிறார். இது ஹராம், இதை செய்யக்கூடாது. இதை ரசூல் இப்படி சொல்கிற மனித தக்கராளர் முஸ்லிமீனத்தை ஆமகும், யார் முஸ்லிம்கள் சமூகத்துக்கு தேவை இருக்கும் பொழுது தானிய உணவு வகைகளை பதுக்கி ஒழித்து மறைத்து வைக்கிறாரோ, லரபஹுல்லாஹு பில்ஜதாம், அல்லாஹு தஆலா கருங்குஷ்டம், வெறுங்குஷ்டம், வெண்குஷ்டம், கருங்குஷ்டம் என்று சொல்கிறோமே, குஷ்டரோகி விரோதி என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட பயங்கரமான நோய்களை கொண்டு சோதனை செய்வான் என்று சொன்னார்கள் சொல்லல்லாஹு. அப்படி செய்கின்ற மனிதரை, அப்படி செய்கின்ற சமூகத்தை கடுமையான நோய்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் என்று சொன்னார்கள் முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி ஏழாவது தன்மை என்ன? ஒரு தொழில் முயற்சி ஈடுபடுகின்ற ஒரு மனிதருக்கு இருக்க வேண்டிய ஏழாவது தன்மை அதுதான் அளவை நிறுவையில் மோசடி செய்யாமல் இருப்பது. அளவையில் நிறுவையில் மோசடி செய்யாமல் இருக்க வேண்டும். நம்ம எடுக்கின்ற பணத்திற்கு தகுந்தவாறு பொருளை கொடுக்க வேண்டும். நாம் எடுக்கின்ற பணம் எவ்வளவோ அதற்குரிய பொருளை அவர் கொடுக்கிறது. அதிகமாக உதாரணம் சொல்லலாம், அதற்கெல்லாம் நேரம் இடம் தராது. எனவே எட்டாவது தன்மை என்ன? ஒரு வியாபாரம் அல்லது தொழில் முயற்சி ஈடுபடுகிற ஒரு மனிதருக்கு இருக்க வேண்டிய எட்டாவது தன்மையை பாருங்கள். அது செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார், நீங்கள் ஒரு வியாபாரத்தில் முனாஜஷா என்று ஒரு வகையான ஒரு மோசடி இருக்கிறது. முனாஜஷா என்றால் அடுத்தவர் இந்த பொருளை வாங்காமல் நான் தான் வாங்க வேண்டும் என்ற ஆசையில் இவருக்கு தேவை இல்லாமல் விலையை கூட்டுவார். இவருக்கு அந்த பொருள் தேவையில்லை, ஆனால் அடுத்தவரை கஷ்டத்தில் போடுவதற்காக இவர் விலையை கூட்டுவார், அனைவரும் வாங்க மாட்டார். இதற்கு முனாஜஷா என்று சொல்வார்கள். இதெல்லாம் அதிகமாக விளங்கப்படுத்த நேரம் போதாது. எனவே தனக்கு தேவை இல்லாமல் அடுத்தவரை சிரமத்தில் போடுவதற்காக ஒரு பொருளுடைய விலையை கூட்டிக் கொண்டே செல்லுவது முனாஜஷா, லா தனாஜஷு ரசூல் சொன்னார். இப்படி நீங்க செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனி ஒன்பதாவது தன்மை, ஒரு தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு மனிதரிடத்தில் பேண வேண்டிய ஒரு ஒன்பதாவது தன்மையை பாருங்கள். அதுதான் அத்தமாஹா என்பார். தமாஹா என்றால் விட்டு கொடுப்பு, விட்டு கொடுப்பது, தள்ளுபடி செய்வது, வரக்கூடிய ஒவ்வொரு மனிதரோடும் அழகாக நடந்து கொள்வது, இரு பக்கம் அதாவது வாங்கக்கூடியவர் விற்கக்கூடியவர் ரெண்டு பேரும் தொழிலாளி முதலாளி சாரதி, வாகனத்தை ஏறுபவர் அதை ஓட்டக்கூடியவர், வாகனத்தை கொடுத்தவர், வாகனம்தான். இப்படி ஒரு பொருளோடு ஒரு தொழிலோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் விட்டுக் கொடுப்போம். ஒரு மனிதன் என்று தவறு வரலாம், ஒரு பிழை வரலாம், கனிவாக பேசுவது, அன்பாக பேசுவது, விட்டுக் கொடுத்து பேசுவது, ஒரு தவறு நடந்தாலும் தண்டிக்காமல் அவருக்கு அழகாக புத்திமதி சொல்லுவது, இப்படி விட்டுக் கொடுக்கின்ற தன்மை, இதுவும் ஒரு வியாபாரி, ஒரு தொழில் முயற்சி ஈடுபடுகிற தொழிலாளி, ஒரு உத்தியோகத்தர், ஒரு முதலாளி, ஒரு எல்லோருக்கும் தேவையான தன்மை தான் சமாஹா என்று சொல்லக்கூடிய தன்மை. இனி பத்தாவது தன்மை என்ன? பத்தாவது தன்மை அது மிக முக்கியமானது, அதாவது நேரத்துக்கு தொழுகைக்கு செல்லுவது, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து ஜமாத்தோடு தொழுவது, பருமான ஒவ்வொரு தொழுகையையும் தன் வியாபாரத்துக்காக கொடுக்கல் வாங்கலுக்காக பிற்படுத்தாமல் இருப்பது. ஒரு சஹாபி வந்தார், வந்து கேட்டார், யார் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் செய்கின்ற எல்லா வகையான செயல்பாடுகள் எத்தனையோ செய்கிறோம், எத்தனையோ அமல்கள் செய்கிறோம், எத்தனையோ விஷயம் ஈடுபடுகிறோம். நாம் ஈடுபடுகின்ற செயல்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது எது என்று கேட்டார். சொன்னார்கள் ரசூலுல்லா பதில், அஸ்ஸலா அலா வக்திஹா, தொழுகையை நேரத்துக்கு தொழுவதாகும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்.
وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار.
அந்த மனிதர்கள் யார்? சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு, சிறந்த மனிதர்கள், மனித புனிதர்கள், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். சுபஹானல்லாஹ். அவர்கள் தொழில் செய்வார்கள், வியாபாரம் செய்வார்கள், வர்த்தகங்கள் ஈடுபடுவார்கள், தொழில் முயற்சி ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நேரத்துக்கு தொழுவதற்கு அவர்கள் தொழுகைகளுக்கு அவர் வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ வர்த்தகமோ எதுவும் தடையாக அமையாது. தொழுகை நேரம் வந்தால் அத்தனை வேலையும் பிற்போடுவார்கள், தொழுகைக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். வைத்தா இதக்கா, வருஷத்துக்கு ஒருமுறை கொடுக்க வேண்டிய தக்காத்தை அழகாக கணக்கு பார்ப்பார்கள், முறையாக பார்ப்பார்கள், அதை கொடுக்க வேண்டிய முறைப்படி கொடுப்பார்கள், அது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அதை அழகாக செய்து முடிப்பார்கள். மேலும் அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்கும் அவருடைய தொழுகைகள் தடையாக அமையாது. மேலும் அல்குர்ஆன் சொல்கிறது,
யஹாபூன யௌமன் தத்தக்கல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்ஸார்,
பார்வைகளும் உள்ளங்களும் தடமாறிவிடக்கூடிய மறுமையுடைய நாளையை இன்றே அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். அவர்கள் தான் தொழில் செய்யும் பொழுது, கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது, தொழில் முயற்சிகளில் அவர் ஈடுபடும் பொழுது மறுமையை ஞாபகம் வைத்துத்தான் அவர்கள் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் ஹக்க ஜல்ல ஷானஹு வத்தால அந்த சஹாபாக்குடைய பண்பை சொல்லிவிட்டு மேலும் அவர்கள் செய்கின்றது நட்பணிகளுக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு மேலான கூலி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்று அல்குர்ஆன் தொடர்ந்து சொல்கிறது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன, நேரம் முடிந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஒரு வியாபாரி இருக்க வேண்டிய இன்னும் பல தன்மைகளை பற்றி நோக்குவோம். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட குதுபா பிரசங்கத்தின் சாரம்சத்தை மீண்டும் ஒரு முறை கூறலாம் என்று கருதுகிறேன். அதாவது நாம் செய்கின்ற எந்த தொழில் முயற்சியாக இருந்தாலும் அது கண்ணியமானது, கௌரவமானது. சிறிய தொழில், பெரிய தொழில், பெரிய கேபிட்டல் போட்டு செய்கின்ற மிகப்பெரிய தொழில், அது சாதாரணமான ஒரு கூலி வேலை, நாட்டாண் வேலை, அது கடையிலே இருக்கின்ற சாதாரணமான தொழிலாளி, யாரும் தன்னுடைய தொழிலை அவமரியாதையாக மதிக்கக்கூடாது, கௌரவமாக மதிக்க வேண்டும். தான் செய்கின்ற தொழிலை தான் முதலில் மதிக்க வேண்டும், அடுத்தவர்களும் அடுத்தவர் தொழிலை மதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த குதுபா பிரசங்கத்தின் முதலாவது பகுதியாகும். இரண்டா சொல்லப்பட்ட செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அல்குர்ஆனும் ஹலாலான எல்லா வகையான தொழில் முயற்சிகளையும் நன்மையான ஒரு காரியம் என்று கருதுகிறது. தனது குழந்தைகளை பாதுகாப்பதற்காக, தனது தாயந்தியருக்கு உதவி செய்வதற்காக, தான் யாசகம் கேட்கக்கூடாது கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் தொழில் முயற்சி ஈடுபடுகிறான் என்றால் அவனும் தீ சபீலில்லா, அல்லாஹுடைய பாதை நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை நம் இரண்டாவது குதுபா பிரசங்கத்தை நோக்கினோம். மூன்றாவது, ஒரு தொழில் முயற்சி ஈடுபடுகின்ற ஒரு மனிதரை பொறுத்தவரை இருக்க வேண்டிய பல தன்மைகள் சொல்லப்பட்டன. அதில் முதலாவது ஈமான், யக்கீன், தவக்குல் என்ற அந்த தன்மையும், அதைத் தொடர்ந்து அமானிதம் பேணுகின்ற, நம்பகரமாக நடக்கின்ற, உண்மை பேசுகின்ற தன்மையும் மிக முக்கியமானது என்று சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து நமது தொழில் முயற்சிகளில் அடிக்கடி சத்தியம் செய்யக்கூடாது, சத்தியம் செய்வது அதிகமாக வியாபாரம் நடக்கும் ஆனால் பரக்கத் இருக்காது என்று எச்சரிக்கை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் அந்த பொருளில் ஒரு குறை தெரிந்திருந்தால் அதை மறைக்காமல் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும், மறைத்து கொடுக்கக்கூடாது. அவர் மறைத்து கொடுத்தால் அவர் முஸ்லீமாகவே இருக்க முடியாது என்று சொன்ன ஒரு பயங்கரமான ஹதீஸும் இங்கு எச்சரிக்கை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து மக்களுக்கு தேவை இருக்கும் பொழுதும் தானிய பொருட்களை பதுக்கி வைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து நாம் அளவை நிறுவையில் மோசடி செய்யக்கூடிய எந்த தொழிலும் ஈடுபட்டு விடக்கூடாது நாம் எடுக்கின்ற பணத்துக்கு சரியான பொருள் அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளுக்கு சரியான பணம் வந்து சேர வேண்டும். இந்த நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து தான் வாங்கும் எண்ணம் இல்லாமல் அடுத்தவரை கஷ்டத்தில் போடுவதற்காக ஒரு பொருளுடைய விலையை கூட்டிவிடக் கூடாது. இதே போல 11வது விஷயம், நாம் செய்கின்ற எந்த தொழிலாக இருந்தாலும் அத்தனை தொழிலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, கனிவாக பேசுகின்ற தன்மை, தள்ளுபடி செய்கின்ற தன்மை, மக்களுக்கு உதவி செய்கின்ற தன்மை, இந்த ரெண்டு பக்கத்திலும் பொருளை வாங்குகின்ற, அதை கொள்வனம் செய்கின்ற, அதை விற்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் விட்டுக் கொடுக்கின்ற தன்மை. 12வது சொல்லப்பட்ட செய்திதான் தொழுகைக்கு முன்னுரிமை கொடுப்பது. எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் தொழுகையில் நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு முதலிடம் கொடுக்கின்ற தன்மை வர வேண்டும். அது பற்றி அல்குர்ஆனில் சஹாபாக்களை பற்றி அல்குர்ஆன் சொன்ன செய்திகளை எல்லாம் இந்த குர்பாகத்தை பற்றி நோக்கினோம். எனவே அல்லாஹ் ஹக்க ஜல்ல ஸானஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. ரப்பே, குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக. நாம் செய்கின்ற அத்தனை தொழில் முயற்சிகளை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. ஹராமான பிழையான எந்த வகையான கொடுக்கல் வாங்கலிலும் ஈடுபட வேண்டும் என்பதை நீ பாதுகாத்தருவாயாக. பங்காளிகளாக தனிப்பட்ட முறையில் எந்த ரீதியில் நாம் தொழில்கள் செய்தாலும் அத்தனை தொழிலும் நம்பகர தன்மை எங்களுக்கு தந்தருவாயாக. அமீன், சாதிக்கு என்ற அந்த நல்ல பண்புள்ளவர்களை மாற்றிடுவாயாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து வகையான பாவங்களையும் மன்னித்து நல்ல பாதையில் எங்களை சீராக நேராக சரியாக நீ எங்களை நடாத்தியருவாயாக. கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹுடன் உலகத்தை விட்டும் விடைபட்டு சென்ற உத்தமர்களாக எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தாவானா, அல்ஹம்துலில்லாஹ்.